இப்ப மூன்று விஷயங்களை இமாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மூன்று விஷயங்களை எல்லா முஸ்லீமான ஆண்களும் எல்லா முஸ்லீமான பெண்களும் கற்று தெரிந்திருக்க வேண்டும் என்று. இப்ப ஒரு விஷயத்தை சும்மா தெரிகிறது வேற, கற்று தெரிந்து கொள்வது என்பது வேற. இப்ப சும்மா தெரிந்து கொள்வது என்றால் என்ன? கேள்விப்பட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்வது. ஆனா அதுல வந்து ஏதாவது விளக்கமோ உறுதியோ இருக்குமா என்றால் இருக்காது. ஒரு விஷயத்தை முறையா தர்தீபா நம்ம கற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளும் போதுதான் அது வந்து ஒரு இல்மாக, அது ஒரு கல்வியாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அது கல்வியாக இருக்காது. ஏதோ கேள்விப்பட்ட நாலு விஷயத்தை தெரிந்து கொண்டதாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நிலைமை அதுதான். இப்ப அல்லாஹ்வை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ நபியை பற்றியோ அவங்களுடைய இல்மு எப்படி இருக்கும் என்றால், எங்கேயாவது ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில இடங்கள்ல ஏதாவது பயான்களை சொன்னது அல்லது யாராவது பேசினது அல்லது ஏதோ முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளார இருக்கிறாங்கன்ற காரணத்தினால ஏதோ சில விஷயங்கள் காதல பட்டிருக்கும், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர, மற்றபடி அல்லாஹ்வை பற்றி நீங்க ஏதாவது சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, இஸ்லாம்னா என்ன, மார்க்கம்னா என்ன, மறுமைனா என்ன என்று ஏதாவது அவங்கள்ட்ட கேள்வி கேட்டா பூஜ்ஜியமாக தான் இருக்கும், ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதனால தான் இமாம் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் மீதும் ஒவ்வொரு முஸ்லீமான பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது இந்த மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கற்றுக்கொள்வது. தாழ்லும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தாழ்லும் என்ற வார்த்தையில் என்னன்னு சொன்னால், தேடி போய் அதுக்காக சிரமப்பட்டு அதுக்காக ஒரு முயற்சி செஞ்சு கற்றுக்கொள்வது. அப்ப கற்றுக்கொள்வது என்ற அந்த வார்த்தை வரும் பொழுது கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கணும் என்பது அவசியமாகிறது. ஏனென்றால் கற்றுக்கொள்வது என்பது கற்பிக்கக்கூடியவர் இல்லாமல் முடியாது. அப்போ ஒரு மஅல்லிம் தஅல்லும் என்று வரும் பொழுது அங்க ஒரு மஅல்லிம் ஒருவர் இருக்க வேண்டும், அதாவது ஒரு ஆசிரியர், கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். அப்ப நம்ம நேற்று சொன்ன உங்களுக்கு பாடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரயில் ஆசிரியராக்கணும். ஜிப்ரயில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமானுடைய விஷயங்கள், அதே போல இபாதத்துடைய விஷயங்கள், அஹ்லாக்குடைய விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்று. சரி, அப்ப இந்த மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதற்கடுத்து என்ன சொல்றாங்க, வல் அமலு பிஹின், அந்த மூன்று விஷயங்களின்படி அவர் செயல்பட வேண்டும். அப்ப செயல்படுவது என்பதுல நம்பிக்கையும் வரும், அதே போல அவருடைய வெளி அமல்களும் வரும், தொழுகை, நோன்பு, அஹ்லாக்கு, அவருடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வரும். அப்ப இந்த அமல் என்பதுல ரெண்டுமே வரும், ஒன்னு நம்பிக்கையும் வரும், இரண்டாவது அவருடைய மற்ற வெளிப்படையான செயல்களும் வரும். உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையும் வரும், வெளிப்படையான செயல்களும் வரும். சரி, அப்ப அந்த மூன்று விஷயங்கள்ல முதலாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அன்னல்லாஹ ஹலகனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மை படைத்தான். அப்ப நேற்று நம்ம சொல்லி கொடுத்தோம், அல்லாஹுதான் நம்மை படைத்தான் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொண்டோம்? ஒன்று, அல்லாஹுடைய வேதம் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தூர் 52வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் படைப்பாளனை மறுக்கக்கூடிய மக்களுக்கு லாஜிக்கா தத்துவ ரீதியில் பதில் சொல்கிறான். அந்த பதிலையும் நம்ம பார்த்தோம். அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன் அம் ஹலகுஸ் ஸமாவாத்தி வல் அர்த பல் லா யூகினூன். சரி, அந்த ஆதாரம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சிங்களா? ஓகே. இப்ப ரெண்டாவது, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மூணு ஆயத்துகள் நீங்க எழுதிட்டு வரணும்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துருக்கீங்களா? ஓகே. இப்ப பாருங்க, அன்னல்லாஹ ஹலகனா, அல்லாஹுதான் நம்மை படைத்தான். வ ரஸக்கனா, அல்லாஹுதான் நமக்கு உணவு அளிக்கிறான். இப்ப பாருங்க, இந்த ரிஸ்க், ரஸக யர்ஸுகு ரிஸ்கன், ரஸக என்பதற்கு ஒரு அர்த்தம் உணவு கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, பசிக்கு உணவு அளிப்பது, இது ஒரு அர்த்தமும் ரஸக என்பதற்கு இருக்கு. அதே போல இன்னொரு அர்த்தம் ரஸக என்பதற்கு, ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு உயிரினத்துக்கோ தேவையான அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பது. ரஸக என்பதற்கு ஒரு பொருள் உணவு கொடுக்கிறது, நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கா இல்லையா, ரிஸ்க்கு, அதுக்கு ரிஸ்க்கு உணவு என்று சொல்வார்கள், ரிஸ்க் என்று சொல்வார்கள். அதே போல நமக்கு இந்த துன்யால வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கும், அதாவது காற்று, தண்ணீர், அதே போல உணவு, இருப்பிடம், உடை, அப்புறம் மற்ற தேவைகள், இதை எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு இதுக்கு ரிசுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப வரசகனா, அல்லாஹுதான் நமக்கு வழங்கினான், எல்லாவற்றையும் வழங்கினான். இந்த துன்யால நம்மிடத்துல என்னென்ன இருக்கோ இவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தது யாரு? அல்லாஹுதான், அல்லாஹுதான். அப்ப இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா அதுக்கு நமக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை இருக்கணும். அப்ப அந்த அடிப்படை எது? குரானும் ஹதீஸும். அப்ப நம்ம குரான்ல பாக்குறோம் ரிஸ்கை பத்தி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று. இதே பாருங்க, சூரத்து ஜாரியாத் 51வது அத்தியாயத்தில் 58வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு ذுல் குவத்தில் மதீன். நிச்சயமாக அல்லாஹுதான் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன். இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு ذுல் குவத்தில் மதீன். அதே போல சூரா சபா 34வது அத்தியாயம் 24வது வசனம், குல் மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாவாதி வல் அர்தி குலில்லா. நபியே நீங்கள் கேளுங்கள், வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார், உங்களுக்கு ரிசுக்கு கொடுப்பவன் யார் என்று. நபியே அவங்களுடைய பதிலை நீங்க எதிர்பார்க்க வேணாம், நீங்க சொல்லுங்க அல்லாஹு, அல்லாஹு தான் உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கக்கூடியவன். அதே போல சூரா யூனுஸ்ல 10வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான், குல் மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி. நபியே நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு உணவளிப்பது யார், வானத்திலும் பூமியிலும் இருந்து உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கக்கூடியவன் யார். அப்போ வானத்திலிருந்து வரக்கூடிய ரிசுக்கு என்ன? மழை வருகிறது. பூமியிலிருந்து வரக்கூடிய ரிசுக்கு என்ன? தாவரங்கள், மற்ற செடி கொடிகள், மற்ற உணவுகள் நமக்கு பூமியிலிருந்து விளைகிறது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்படியெல்லாம் நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், ஃபஸயகூலூன் அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுக்கு உணவளிக்கிறான் என்று. அப்போ ரொம்ப தெல்ல தெளிவாக அல்லாஹுடைய வேதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு டிக்ளரேஷன் தெளிவுபடுத்தி விடுகின்றான், இந்த பூமியில படைப்புகளுக்கு ரிசுக்கு கொடுக்கக்கூடியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று. அப்போ நமக்கு ரிசுக்கு கொடுக்கக்கூடியவனாக நாம் யாரை மட்டும்தான் நம்ப வேண்டும்? அல்லாஹ்வை மட்டும்தான் நம்ப வேண்டும். இப்போ அடுத்து ஒரு ஆதாரம் பாருங்க, இந்த ஆதாரம் வந்து லாஜிக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றான். இப்ப ஒன்று நம்பக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஆதாரம் சொல்லிட்டான், எப்படி அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எல்லாமே இயற்கை என்று அல்லாஹ்வை படைப்பாளனை மறுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி பதில் சொல்கிறான்? சூரத்துல் வாக்கியா நீங்க ஓதி இருக்கலாம். அந்த சூரத்துல் வாக்கியால 56லிருந்து 56வது அத்தியாயத்தினுடைய 63லிருந்து 70 வரை உள்ள வசனங்கள், 56வது அத்தியாயத்தில் 63லிருந்து 70 வரை உள்ள வசனங்கள். அப்போ அல்லாஹ் கேட்குறான், அஃபரஅய்தும் மா தஹ்ரூஃபூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன் லவ் நஷாஉ லஜஅல்நாஹு ஹுதாமன் ஃபலல்தும் தஃபக்கஹூன் இன்னா லமுஹ்ரமூன் பல் நஹ்னு மஹ்ரூமூன் அஃபரஅய்தும் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்தும்ஹு மினல் முஸ்னி அம் நஹ்னு அல்முன்ஸிலூன் லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். அப்ப இந்த வசனங்கள் அல்லாஹ் என்ன கேட்கிறான், இப்ப மனிதர்களே நீங்க விவசாயம் செய்றீங்க, இப்ப அந்த விவசாயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, பூமியிலிருந்து அந்த விவசாயத்தை உருவாக்கி வெளியாக்கி கொடுக்கக்கூடியவன் யாரு, யாரிடத்துல அந்த சக்தி இருக்குது? நாம் நாடி இருந்தால், அல்லாஹ் சொல்றான், நாம் நாடி இருந்தால் அந்த விளைச்சல்களை எல்லாம் ஒரு காய்ந்த சருகுகளாக, குப்பைகளாக நாம் ஆக்கியிருக்கலாம். உங்களால் என்ன செய்ய முடியும்? கை சேதப்படுவதை தவிர, துக்கப்படுவதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சக்தி இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அதே போல நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை பத்தி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்களா? இந்த தண்ணியை மேகத்திலிருந்து பொழிய வைக்கக்கூடியது, மேகத்திலிருந்து இறக்கக்கூடியவர்கள் நீங்களா நாமா? நாம் நாடி இருந்தால் மேகத்திலிருந்து வரக்கூடிய இந்த மழை நீரை உப்பு நீராக ஆக்கி இருக்கலாம் அல்லவா? மேகத்திலிருந்து அந்த மழையை அல்லாஹ் தடுத்து விட்டால் உங்களுக்கு வேற யாரும் மழை புரிய வைக்க முடியும்? இப்படியெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான். இப்ப மனிதர்கள் யாருக்காவது சக்தி இருக்குதா? எந்த ஒரு விவசாயியாவது பூமியிலிருந்து நான் தான் வந்து தாவரங்களை விளைவிக்கிறேன், நான் தான் வந்து தானியங்களை விளைவிக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? விவசாயம் செய்யக்கூடிய மனிதர்கள் சொல்ல முடியுமா? அரசாங்கம் சொல்ல முடியுமா? யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, மேல உள்ளவன் நாடுனாதாங்க வரும், நம்ம முயற்சி வந்து விவசாயம் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் சொல்லிட்டு. இப்ப எத்தனையோ நேரங்கள்ல வந்து அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களை பத்தி நம்ம கேட்கிறோம். இப்ப பூமியிலிருந்து விவசாயங்கள் எல்லாம் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி வர்றதில்லை. அப்போ உங்களுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்குமே ஆனால் நீங்க ஏன் எல்லா நேரத்திலையும் விளைச்சல் வரபடி செய்யக்கூடாது? இப்ப விளைச்சல் வர்றதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி, அந்த விளைச்சல் அறுவடையாகிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான். எத்தனையோ பேர் விவசாயம் செஞ்சிடறாங்க, விவசாயம் நல்ல செழிப்பா மேல வந்து நிக்குது, அறுவடை செய்யறதுக்கு முன்னான காலமும் நெருங்கிடுது. அல்லாஹ் காற்றை அனுப்பி அழித்து விடுகிறான், மழையை அனுப்பி அல்லாஹ் அழித்து விடுகிறான், அல்லது வெயிலை வெப்பத்தை அதிகமாக்கி அல்லாஹ் அழித்து விடுகிறான். அவ மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருந்தால் இந்த அழிவிலிருந்து நீ உன்னுடைய விவசாயத்தை உன்னுடைய விளைச்சலை பாதுகாத்துப்பாரு, முடியலையே உன்னால, அப்ப இது உன்னுடைய சக்திக்கு உட்பட்டதல்ல, இதை செய்யக்கூடிய ஒருவன் உனக்கு உணவளிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அவன் தான் உனக்கு இதன் மூலமாக உணவளிக்கிறான் என்ற விஷயம் நமக்கு தெளிவாவது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் வாக்கியாவுடைய வசனங்கள் இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்டிப்பா ஒரு ஒரு வசனமாவது நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கணும். அதாவது இப்ப அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்பதற்கு ஒரு வசனம், அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் கொடுக்கிறான் என்பதற்கு ஒரு வசனம், அப்புறம் லாஜிக்கா தத்துவமா அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள்ல இருந்து ஒரு வசனம். சரி, அப்ப ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ஒன்று, அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, நமக்கு ரிஸ்க். ரிஸ்க் என்றால் என்ன? இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும், காற்று, தண்ணீர், இருப்பிடம், உடை, உணவு, இந்த துன்யால நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும். சரி, அடுத்து மூன்றாவது சொல்றாங்க, வளம் எத்துருக்குனா ஹமலா. ஒவ்வொரு பாயிண்டா புரிஞ்சுக்கணும். ஒன்று, அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அல்லாஹ் தான் நமக்கு ரிசுக் அளித்திருக்கிறான். நம்ம தமிழ்ல எழுதியிருக்க பாருங்க, வளம் எத்துருக்குனா ஹமலா. வளம் எத்துருக், அவன் விடவில்லை, நான் நம்மை, ஹமலன், வீணாக. சரி, இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த துன்யால படைச்சிருக்கிறானே, ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறானா அல்லது வீணா நம்மளை சும்மா பொழுதுபோக்குக்காக படைச்சிருக்கிறானா என்றால் அப்படி கிடையாது. கண்டிப்பா ஒரு நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறான். இப்ப பாருங்க, சூரத்துல் முக்மினூன் 23வது அத்தியாயம், சூரத்துல் முக்மினூன் 23வது அத்தியாயம் 115வது 116வது வசனம். அஃஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபசா. அல்லாஹ் எவ்வளவு அழகா மனிதர்களை பார்த்து கேட்கிறான், மனிதர்களே நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா நாம் உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று? எந்த விதமான நோக்கமும் இல்லாம அபஸ், சும்மா விளையாட்டுக்கு, சும்மா எதுவுமே வேற வேலை இல்லை, சும்மா வெட்டியா படைத்திருக்கிறோம் என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் அக்பர். அப்ப அதே போல சூரா அல் கியாமா 75வது அத்தியாயத்துல 36வது வசனம், அயஹ்சபுல் இன்சானு ஐ யுத்ரக சுதா. மனிதன் எண்ணிக்கொண்டானா அவன் சும்மா எந்த விதமான ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல், விசாரணை இல்லாமல் விடப்பட்டு விடுவான் என்று மனிதன் எண்ணிக்கொண்டானா? அப்ப இந்த ரெண்டு வசனங்களும் நமக்கு அல்லாஹு தாலா நம்மை வீணாக, விளையாட்டுக்காக, வெட்டியாக படைக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது. பல் அர்சல இலைனா ரசூலன், அவன் நமக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். இங்க பாருங்க, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வந்து ஒரு பெரிய ஹக்கீம், ஞானவான், அவன் வந்து ஒரு படைப்பாளன், ஒரு பெரிய அறிவாளி, அலீம், ஹபீர், ஆழ்ந்து அறியக்கூடியவன், இல்மு உடையவன். அப்ப ஒரு பெரிய ஞானமுடைய, ஆழமான அறிவுடைய ஒரு அல்ல ஒரு ஆழமான அறிவுடைய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதுல ஒரு நுட்பம் இருக்கும், அதுல ஒரு ஞானம் இருக்கும், அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். இப்ப பாருங்க, சாதாரண ஒரு மனிதரை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு புத்திசாலியான, ஒரு விவரம் உள்ள ஒரு மனிதர் எந்த ஒரு காரியத்தையும் வீணா செய்ய மாட்டார், வெட்டியா செய்ய மாட்டார், அது வந்து அறிவுக்கு முரணான ஒன்று. ஒரு அறிவாளின்னு சொன்னால் எந்த ஒன்றை செஞ்சாலும் அதை ஒரு காரணத்துக்கு தான் செய்வாங்க. இப்போ அறிவில்லாத முட்டாள்கள் இருக்கிறாங்க, பைத்தியக்காரங்க இருக்காங்க, அவங்களுடைய செயலுக்கு போய் நீங்கள் காரணத்தை தேட முடியாது. கேட்டால் சும்மா செஞ்சேன், விளையாட்டுக்கு செஞ்சேன், வீணுக்கு செஞ்சேன், சும்மா பொழுதுபோக்குக்கு செஞ்சேன் என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அறிவாளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எதை பேசினாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, எதை வந்து செஞ்சாலும் சரி, அவர் வந்து ஒரு ஞானத்தோட ஒரு அடிப்படையோடு தான் செய்வாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் அறிவாளின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா மக்களுக்கும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன், ஹிக்மா ஞானம் உள்ளவர்களுக்கெல்லாம் ஞானம் உள்ளவனாக, தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் தீர்ப்பளிப்பவனாக அல்லாஹ் இல்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹுடைய ஞானம் என்பது ஹக்கீம், ஆழ்ந்த ஞானம், அலீம், ஆழ்ந்த இல்ம் உள்ளவன், ஹபீர், ஆழ்ந்த அறிவுடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ அவனுடைய செயலில் எந்த ஒரு செயலும் ஹிக்மத் என்ற ஞானம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் இருக்காது. அப்போ இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அல்லாஹு தஆலா படைத்து, இவ்வளவு பெரிய சூரியன், சந்திரன், இந்த ஒரு பிரபஞ்ச அமைப்பையே அல்லாஹு தஆலா இயக்கி கொண்டிருக்கிறான் மனிதர்களுக்காக. அப்போ அந்த மனிதர்களை அல்லாஹு தஆலா வீணுக்காக படைச்சிருப்பானா என்றால், அவனுடைய ஞானத்தை வைத்து பார்க்கும் பொழுது, அல்லாஹுடைய அறிவை வைத்து பார்க்கும் பொழுது அது ஒரு முடியாத ஒரு காரியம். கண்டிப்பாக அல்லாஹ் வீணுக்காக படைத்திருக்க மாட்டான் என்பதை ஒவ்வொரு புத்திசாலியும் விளங்கிக் கொள்வான், ஒவ்வொரு அறிவாளியும் அதை ஏற்றுக்கொள்வான். சரி, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போ என்ன செய்திருக்கிறான், பல் அர்சல இலைனா ரசூலன், நமக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். பல் என்றால் மாறாக, அருசல அனுப்பினான், இலையினா நமக்கு ரசூலன், ஒரு தூதரை. இங்கே பாருங்க, அருசலையும் ரா சீன் லாம் வந்திருக்கு பாருங்க, ரசூல்லையும் ரா சீன் லாம் வந்திருக்கு, எல்லாமே ஒரே வேர் சொல்லிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, கவனிக்கணும். அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். இப்போ பாருங்க, அல்லாஹு தஆலா படைப்பாளன், அவன் எங்கே இருக்கான், அரிசுக்கு மேலே அவனுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு அவன் உயர்ந்திருக்கிறான். அரிஷ் என்பது ஏழு வானங்களுக்கு மேலே உள்ள அல்லாஹ்வுடைய பெரிய அரச கட்டிலது. அப்போ மனிதர்கள் வந்து நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்பது மிக மிக உயர்ந்த ஒன்று. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடத்தில் அவன் என்ன எதிர்பார்க்கிறான், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா வஹி மூலமாகத்தான், தூதர்கள் மூலமாகத்தான் நமக்கு சொல்வானே தவிர அல்லாஹ் நேரடியாக வரமாட்டான். சில பேர் என்ன விளங்கிக்கிறாங்க என்று சொன்னால், மனிதர்களை வந்து நேர்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலாவே அவதாரம் எடுத்து வர்றான்னு சொல்லிட்டு, அது வந்து தப்பான நம்பிக்கை. மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான அவதாரங்களும் எடுக்கிறது கிடையாது, அது அவனுக்கு தேவையும் கிடையாது. அவன் ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதர் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா கான லி பஷரின் அன் யுக்கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராயி ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹி பிஇذ்னிஹி மா யஷாஉ இன்னஹு அலீமுன் ஹகீம். சூரா அஷ்ஷூரா 42வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹு தஆலா மனிதர்களிடத்தில் நேரடியாக பேச மாட்டான். அவன் என்ன செய்வான், ஒன்று மலக்குகளை அனுப்பி அவன் செய்தியை சொல்லுவான், அல்லது ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து அல்லாஹு தஆலா பேசுவான், அல்லது ஒரு தூதரை அனுப்பி தான் அந்த மனிதர்கள்ட்ட பேசுவானே தவிர அல்லாஹு தஆலா நேரடியாக பேச மாட்டான். அப்போ அல்லாஹு தஆலா தான் என்ன விரும்புகிறான், தான் எதையை விரும்பவில்லை என்பதை யார் மூலமாகத்தான் நமக்கு எடுத்து சொல்லுவான், தூதர்கள் மூலமாகத்தான் நமக்கு அல்லாஹு தஆலா எடுத்து சொல்லுவான். அப்போ கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்ததிலிருந்து எப்போ அந்த மனிதர்கள் நேரான வழியிலிருந்து விலகுனாங்களோ கண்டிப்பாக தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி கொண்டே இருந்தான். இப்போ பாருங்கள், 35வது அத்தியாயம் சூரா ஃபாத்திர், இதெல்லாம் குறிச்சுக்கொள்ளணும் எல்லா வசனங்களையும். சரியா, முடிஞ்சா அதை நோட்ல ஒவ்வொரு பாடத்துக்கு கீழே நீங்க எழுதிடணும். இந்த உலகத்துல எந்த ஒரு சமுதாயமும் சென்றிருக்கவில்லை, அவர்களில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் சென்றே தவிர. அப்ப கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சமுதாய மக்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். பதினாறாவது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா உம்மத்திற்கும் நாம் ஒரு ரசூலை, ஒரு தூதரை அனுப்பி இருக்கின்றோம். அப்ப இந்த ரெண்டு வசனங்களை குறித்து கொள்ளுங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுது இந்த வசனத்திலிருந்துன்னு சொன்னா, அதாவது உலக மக்கள்ல எந்த ஒரு சமுதாயமும் தூதர்களை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாமல் இருக்கவில்லை. கண்டிப்பா அவங்க எந்த நாட்டில் வாழ்ந்திருந்தாலும் சரி, எந்த பூமியில வாழ்ந்திருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு தூதரை, அல்லாஹ்வை பற்றி அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளரை, ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு அனுப்பியிருப்பான். அப்ப கடைசியாக வந்த தூதர் தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல் அர்சல இலைனா ரசூலன், மாறாக அவன் ஒரு தூதரை நமக்கு அனுப்பியிருக்கின்றான். அந்த தூதருக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி கொடுத்து நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்வான். இப்ப ஃபமன் அதாஅஹு, யார் அந்த தூதருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றாரோ, அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் அந்த மக்கள் மீது கடமையாக இருக்கின்றது தங்களுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அப்ப எப்படி வந்து நம்ம வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமோ, அதே போல அதுக்கு முன்னாடி வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் அந்தந்த காலத்து மக்கள் கட்டுப்பட்டு நடப்பது அவர்கள் மீது கடமையாக இருந்தது. அப்ப யார் வந்து தூதருக்கு கட்டுப்பட்டாங்களோ, தஃலல் ஜன்னா, அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. வமன் ஆசாஹு, யார் தூதருக்கு மாறு செய்தார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். அப்ப நம்முடைய குர்ஆனை நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது, குர்ஆனை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது, இந்த தூதருக்கு கீழ்ப்படியக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறான் என்றால், ஒரு சில குறிப்பிட்ட வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம், அதுல 132-133 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஅதீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடங்கள். வர் ரசூல, இன்னும் தூதருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடங்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதருக்கு கட்டுப்படக்கூடிய அந்த விஷயத்தை தனக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தோடு சேர்த்து இணைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்போதுதான் நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள். அப்போ ஒரு மனிதர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், தூதருக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல நான் வந்து என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் நடந்து கொள்வேன் என்பதாக சொல்வாரே, ஆனால் அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஒருவர் முழுமையாக அடைய நினைப்பாரே, ஆனால் கண்டிப்பா அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அதே போல சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு யுதுஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நுழைப்பான். அந்த சொர்க்கத்தை சுற்றி நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமானவர்களாக இருப்பார்கள். அதே போல 24வது அத்தியாயம் சூரா அன்-நூர் 52வது வசனம், வமன் யுதுஇல்லாஹ வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ வ யத்தகிஹி ஃபஉலாஇகஹுமுல் ஃபாயிதூன், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வை பயந்து அஞ்சி இருப்பார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப இந்த மூன்று வசனங்களை நம்ம உதாரணத்துக்காக உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இதே போல குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கு, நாளைக்கு நீங்க ஒரு 3 வசனங்களை தேடி எழுதிட்டு வாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பா தூதருக்கு கீழ்ப்படியாமல் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையோ அடைய முடியாது என்பதை தெளிவுபடுத்தி விடுகின்றான். அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்பியிருக்கிறான், அந்த காலத்து மக்கள் அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்ப அன்னல்லாஹ ஹலகனா, அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், வரசகனா, நமக்கு உணவளிக்கிறான், வலம் ஏத்துருக்குனா ஹமலா, நம்மை அவன் வீணாக விடவில்லை, பல் மாறாக அரசல இலைனா ரசூலன், நமக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், ஃபமன் அதாஅஹு, யார் அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்கு நுழைகிறார், வமன் அசாஹு, யார் அந்த தூதருக்கு மாறு செய்கிறார்களோ, தஹலன் நார், நரகத்திற்கு நுழைகிறார். அப்ப அல்லாஹு தஆலா நம்மை ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு லட்சியத்துக்காக, நோக்கத்துக்காக படைத்திருக்கும் போது அந்த நோக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் தூதர்கள் அனுப்புறான். அப்ப அந்த தூதர்களை அல்லாஹ் எதுக்காக அனுப்புறான் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பேச்சுகளை கேட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நம்ம அனுப்பியிருக்கிறான். அப்ப அந்த தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. மனிதர்கள் அந்த தூதருடைய பேச்சை கேட்கல என்று சொன்னா, கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய இல்லம் தான் எது? நரகம். அப்ப யார் வந்து தூதருக்கு மாறு செய்கிறாங்களோ அவங்களை அல்லாஹு தஆலா நரகத்திலே நுழைத்து விடுவான். இதுக்குத்தான் நம்முடைய இமாம் ஆதாரம் எழுதுறாங்க, வத்தலீலு ஆதாரம் கௌலுஹு தஆலா, அவனுடைய கூற்று, உயர்ந்தோன் தஆலா உயர்ந்து விட்டான்னு அர்த்தம். அதாவது அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய கற்பனைகளை விடவும், மனிதர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை விட்டெல்லாம் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிரௌன ரசூலா ஃபஅஸா ஃபிரௌனு ரசூல ஃபஅஹதனாஹு அஃதன் வபீலா. இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நிச்சயமாக நாம், அர்சல்னா அனுப்பினோம், இலைக்கும் உங்களுக்கு, ரசூலன் ஒரு தூதரை, ஷாஹிதன் சாட்சியாளராக, அலைக்கும் உங்களுக்கு, உங்கள் மீது சாட்சியாளராக ஒரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம். எப்படி? கமா அர்சல்னா இலா ஃபிரௌன, கமா அர்சல்னா இலா ஃபிரௌன ரசூலா, ஃபிரௌனுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பியது போன்று. அப்ப ஃபஅஸா ஃபிரௌன், ஃபிரௌன் என்ன செய்தான்? மாறு செய்தான் ஃபிரௌன் அர் ரசூல அந்த தூதருக்கு. ஃபஅஹதனாஹு, எனவே நாம் அவனை பிடித்தோம், அஹதம் வபீலா பலமாக பிடித்தோம். அல்லாஹ் பிடிக்கிறதுன்னு சொன்னா அல்லாஹ் தண்டிக்கிறது. இப்ப பாருங்க, ஃபிரௌனு அவனுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு? அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப மூசா நபிக்கு அவன் மாறு செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய கடினமான தண்டனைக்கு ஆளானான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், எப்படி ஃபிரௌனுக்கு ஒரு தூதரை நம்ம அனுப்பணுமோ அதே போல உங்களுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம். அப்ப இப்படி அல்லாஹ் சொல்வதிலிருந்து அல்லாஹு தஆலா எதை சுட்டி காட்டுகின்றான்? ஃபிரௌனு மாறு செஞ்ச மாதிரி நீங்க அந்த தூதருக்கு மாறு செஞ்சா ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட அழிவு மாதிரி உங்களுக்கும் ஏற்பட்டு விடும். இது எவ்வளவு பெரிய பயங்கரமான எச்சரிக்கை பாருங்க. அதாவது மக்காவாசிகளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்யறான், மக்காவாசிகளே நீங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டீங்க, நீங்க வந்து உங்களை நம்ம வந்து எதுவும் செய்ய மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை விட பெரிய பெரிய பதவியிலையும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருந்த ஃபிரௌனையே நம்ம தண்டிச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாவுக்கு மாறு செய்த, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த அந்த குறைஷிகளுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எப்படி எச்சரிக்கை செய்கிறான்? கமா அர்சல்னா இலா ஃபிரௌன ரசூலா, இப்படித்தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தூதர் அனுப்பினோம், ஃபிரௌனுக்கு அனுப்பினோம். ஆனா அந்த ஃபிரௌன் அந்த தூதருடைய பேச்சை கேட்காம அந்த தூதருக்கு மாறு செஞ்சா ஃபிரௌனை நம்ம கடுமையா தண்டிச்சோம். அப்ப இதுல அல்லாஹ்வுடைய பெரிய எச்சரிக்கை, வார்னிங் மறைஞ்சிருக்குது. அப்ப யாரெல்லாம் தூதருக்கு மாறு செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹு தஆலா சும்மா விட மாட்டான், பயங்கரமான சோதனைக்கும் பயங்கரமான தண்டனைக்கும் அல்லாஹ் ஆளாக்குவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கும் அதான் பிரச்சனை. இன்னைக்கு உலக முஸ்லிம்களுடைய அத்தனை பிரச்சனைக்கு என்ன காரணம்? அவங்கள்ட்ட செல்வம் இல்லாமல் இருப்பதோ, ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருப்பதோ, அல்லது படைபலங்கள் இல்லாமல் இருப்பதோ கிடையாது. அல்லாஹ் அனுப்பிய தூதருக்கு இன்றைய உலக முஸ்லிம்கள் மாறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அனுப்பிய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய கோப பார்வை முஸ்லிம்கள் மேல இறங்கி கொண்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பார்வை முஸ்லிம்களுக்கு வேண்டுமென்றால் கண்டிப்பா அவங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க கட்டுப்பட்டு நடக்கணும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவது அத்தியாயத்தில் நம்ம சொன்ன பாருங்க, 112வது வசனத்துல, வத்தியுல்லாஹ வ ரசூல லஅல்லகும் துரஹமூன், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க, அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது கருணை காட்டுவான். மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 132வது வசனம். அப்ப நம்ம இந்த முதலாவது விஷயத்தை இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம். மூன்று விஷயங்களை கற்று செயல்படுவது நம் மீது கடமை என்று சொன்னாங்க. அதுல முதலாவது விஷயம், முதலாவது விஷயத்துக்குள்ளார இத்தனை விஷயம் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் உணவளிக்கிறான்னு நம்ம நம்பும் பொழுது அதுக்குள்ளார இத்தனை விஷயங்கள் வரும். என்னென்ன வரும்? அல்லாஹ் நம்மை வீணாக விடவில்லை, அல்லாஹ் நமக்கு தூதரை அனுப்பியிருக்கிறான், அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்தாதான் நமக்கு அல்லாஹு தஆலா சுவனபதியை கொடுப்பான், அந்த தூதருக்கு மாறு செஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான்.